வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த ஒரு பார்வை.
தேர்தலை நீதியாகவும் நியாயமாகவும் நடாத்துவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல்கள் திணைக்களம் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளது.
இதனிடையே வடக்கே யாழ் பகுதியில் கட்சி அலுவலகம் மற்றும் வேட்பாளர் வீடுகளில் நடத்தப்பட்டுள்ள ஒரு தாக்குதல்.
தேர்தல் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு இருக்கின்ற நேரத்தில் எங்கள் மீது இப்படியான ஒரு தாக்குதல், அது வெறுமனே ஒரு எச்சரிக்கையா அல்லது மக்களை அச்சுறுத்துவதற்காக செய்யப்பட்டதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம்.
தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஆலய தேர் தீர் வைத்து எரிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி. இன்று மதியம் காணாமல் போன இந்தோனேஷிய விமானத்தின் சிதிலங்கள் காணப்பட்டுள்ளதாக சற்று முன்னர் வெளியாகியுள்ள தகவல்கள். நாவிதர்கள் இஸ்லாமியர்களின் தாடியை மழிக்கக்கூடாது என்று இந்தியாவின் முன்னணி மதப்பள்ளி தெரிவித்துள்ளது குறித்த ஒரு பார்வை. இன்ன பிற தகவல்கள் கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஈராக்கின் மோசுல் நகரம் கடந்த ஆண்டு இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகளின் பிடிக்குள் வீழ்ந்தமைக்கு முன்னாள் பிரதமர் நூரி அல் மலிகி, 30 அதிகமான மூத்த அரசியல்வாதிகள் மற்றும் படை அதிகாரிகளுமே பொறுப்பு என ஈராக்கின் அதிகாரப்பூர்வ விசாரணையொன்று கண்டுபிடித்துள்ளது. பாராளுமன்ற விசாரணைக்குழு ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட குறித்த அறிக்கை சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரச தலைமை வழக்கறிஞருக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஈராக் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் தெரிவித்தார். இதேவேளை இந்த அறிக்கை வெளியாவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னரே ஈராக்கின் ரமாடி நகரை கடந்த மே மாதம் கைப்பற்றிய இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளுக்கு எதிரான போரின்போது தங்களின் பொறுப்புகளை கைவிட்டிருந்த இராணுவ தளபதிகளுக்கு எதிராக இராணுவ நீதிமன்ற விசாரணைகளை நடத்துவதற்கு பிரதமர் ஹைதர் அல் அபாதி அனுமதி அளித்திருந்தார்.
சிரியாவில் தலைநகர் டமஸ்கஸுக்கு அருகே கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நகரம் ஒன்றின் மீது அரசாங்கம் நடத்தியிருக்கின்ற தொடர் விமான தாக்குதல்களை அடுத்து அங்கு குறைந்தது 80 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். டோமா நகர் மீது நடந்திருக்கின்ற தாக்குதல்களில் 200 அதிகமானவர்கள், பெரும்பாலும் பொதுமக்கள் காயமடைந்திருப்பதாகவும் சிரியாவின் மனிதுரிமை நிலைமைகளை கண்காணிக்கின்ற அமைப்பினர் கூறுகின்றனர். தாக்குதலுக்கு பின்னரான நிலைமையை காட்டுவதாக கூறுகின்ற வீடியோவில் சந்தை பகுதியொன்று முற்றிலும் அழிந்து காணப்படுகிறது. சுற்றியிருக்கின்ற கட்டடங்களும் இடிந்து வாகனங்களும் தீப்பிடித்து எரிகின்றன. ஐநாவின் மனிதநேய பணிகளுக்கான தலைமை அதிகாரியாக கடந்த மே மாதம் பதவியேற்ற ஸ்டீஃபன் ஓ பிரேன் முதன்முறையாக சிரியா சென்றிருக்கின்ற நிலையில் இந்த தாக்குதலும் நடந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமான பஞ்சாபின் உள்துறை அமைச்சரகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் உள்துறை அமைச்சர் சுஜா கன்சாடா கொல்லப்பட்டுள்ளார்.
उस वक्त जिस वक्त ये बम ब्लास्ट हुआ तो मैं यहां पर थोड़े से फासले पर अड्डे पर मौजूद था तो यानी बहुत شديد सा धमाका
அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட குறைந்தது 13 பேர் பலியாகியுள்ளனர். ஓய்வு பெற்ற படை கர்னல் கன்சாடாவே இந்த வருடம் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்ட பாகிஸ்தானின் மிக மூத்த அரசியல்வாதியாவார். இவரை பஞ்சாப் மாகாணத்தில் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு பொறுப்பானவர் என பார்க்கப்பட்டதாக பிபிசியின் இஸ்லாமாபாத் செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தாமே இவரை கொலை செய்ததாக தெரிவித்து சுனி தீவிரவாத இனக்குழுவான லஷ்கர் இ ஜாங்வி கடந்த மாதம் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் தமது தலைவர் பலியானதற்கு பழிவாங்கும் செயலாகவே தாம் இதனை செய்ததாக கூறியது.
சீனாவில் கடந்த புதனன்று 100 அதிகமானவர்கள் பலியான ரசாயன வெடிப்புச் சம்பவம் தொடர்பான நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று அந்நாட்டின் பிரதமர் லீ கிகுவான் கூறுகின்றார். வதந்திகளை தவிர்ப்பதற்கு உரிய நேரத்தில் தகவல்கள் கிடைக்க வேண்டும் என்றும் தியான்ஜி நகருக்கு சென்றிருந்த பிரதமர் தெரிவித்துள்ளார். 100 டன் அளவுக்கு அபாயகரமான ரசாயன பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தொழில் வளாகம் ஒன்றில் இந்த வெடிச்சம்பவம் நடந்து பெரும் தீயை பரவச் செய்திருந்தது. 100 பேர் வரையிலும் இன்னும் காணாமல் போயிருக்கின்றனர் அநேகமானவர்கள் தீயணைப்பு வீரர்கள். அந்த தீயணைப்பு வீரர்களுக்கு ஆபத்தான ரசாயன பொருட்களை கையாளக்கூடிய பயிற்சி வழங்கப்பட்டிருந்ததா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உறவினர்கள் கோபத்துடன் கோரி வருகின்றனர்.
இந்தியாவின் கொல்கத்தா நகரில் கையூட்டு பெற்றார் என்ற குற்றச்சாட்டில் அதிகாரி ஒருவரிடமிருந்து கைப்பற்ற பணத்தை கைப்பற்றப்பட்ட பணத்தை 3 இயந்திரங்களுடன் எண்ணி முடிக்க 21 மணி நேரம் எடுத்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். கட்டிடங்கள் கட்டப்படுவதற்கு அனுமதி அளிக்கும் பொறுப்பில் இருந்த உள்ளூர் கவுன்சில் அதிகாரி ஒருவரிடமிருந்தே இந்த பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த அதிகாரி தனியாக செயல்பட்டிருக்க முடியாது எனவும் காவல்துறையினர் கூறுகின்றனர்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. காலை 7:30 மணி தொடங்கி மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. எனினும் வாக்குப்பதிவின் நேரம் நீட்டிக்கப்படக்கூடும் என்று தேர்தல் ஆணையர் மஹிந்த தேசப்பிரிய பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் நாளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்தார்.
தேர்தலை நீதியாகவும் நியாயமாகவும் நடாத்துவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல்கள் திணைக்களம் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளது. 12,314 வாக்கெடுப்பு நிலையங்களுக்குமான வாக்குச்சீட்டுகள், வாக்கு பெட்டிகள் ஏற்கனவே எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதோடு அங்கு வாக்களிப்பு நடைபெறவிருக்கிறது. 1,50,44,491 வாக்காளர்கள் நாளைய தேர்தலில் வாக்களிக்க தகைமை பெற்றிருக்கிறார்கள். 35 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 201 சுயேட்சை குழுக்களும் மொத்தம் 6,151 வேட்பாளர்களை களத்தில் இறக்கியுள்ளார்கள். நாளைய தினம் காலை ஆரம்பிக்கப்படுகின்ற வாக்களிப்பு மாலை 4 மணிக்கு முடிவடைய இருக்கிறது
என்றார் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது. தேர்தல் தினத்தில் தேர்தல் சட்ட விதிகளை மீறுபவர்கள் மற்றும் அசம்பாவிதங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக பக்க சார்பின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் கூறுகின்றார்.
அசம்பாவிதங்கள் நிகழ்வதற்கு இடமளிக்க முடியாது. அவ்வாறு அசம்பாவிதங்கள் நடந்தால் தேர்தல்களை வரிதாக்கி வேறொரு நாளில் நடாத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பதனால் அவற்றை அத்தகைய அசம்பாவிதங்கள் எவற்றுக்கும் இடமளிக்க கூடாது என தேர்தல்கள் ஆணையாளர் போலீஸ் திணைக்களத்துக்கு கட்டளையிட்டிருக்கிறார். போலீஸ் திணைக்களமும் இதுவரையும் தேர்தல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் தேர்தல்கள் திணைக்களத்துக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கி தேர்தல் சட்ட விதிகளை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது தேர்தல் தினத்தன்றும் அதே விதத்தில் அது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. எனவே அந்த அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாத விதத்திலே அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்துள்ள வாக்காளர்களுக்கு இந்த தேர்தலிலும் வாக்களிக்க விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது இங்கு தெரிவிக்கின்றார்.
வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த 9,537 இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் தாம் தற்காலிகமாக வருகின்ற புத்தளம் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வாக்களிப்பதற்காக சந்தர்ப்பம் வழங்குமாறு தேர்தல்கள் ஆணையாளரிடம் விண்ணப்பித்திருந்தார். அந்த அவர்களுக்காக 17 வாக்களிப்பு நிலையங்கள் புத்தளம் மாவட்டத்திலும் 2 வாக்களிப்பு நிலையங்கள் அனுராதபுர மாவட்டத்திலும் நிறுவப்பட்டுள்ளன. வருகின்ற இடம்பெயர்ந்தவர்களின் வாக்களிப்புகள் தொடர்பான வாக்கெண்ணல் வன்னி மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளோடு அவை இணைக்கப்பட்டு உறுதி முடிவு வெளியிடப்படும்
என்றும் குறிப்பிட்டார் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது. இதேவேளை இந்த தேர்தல் சுதந்திரமாகவும் நீதியாகவும் நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ்மா அதிபதி MK இளங்கக்கோன் தெரிவிக்கின்றார்.
சியலு தனத்துருவலட்ட அயாத் போலீஸ் நகரின் ஹெட்டத்துன் தாசாக் பமன ராஜகாரி சந்தா எதிரொன்னு
இந்த தேர்தலில் சகல தரங்களையும் சேர்ந்த சுமார் 63,000 போலீசார் தேர்தல் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். வாக்களிப்பு நிலையங்கள், வாக்கெண்ணும் மையங்கள், வீதி தடை மற்றும் ரோந்து நடவடிக்கை என போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதனைத் தவிர சிறப்பு அதிரடிப்படை மற்றும் சிவில் பாதுகாப்பு படையின் உதவியும் பெறப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் பொலிஸ்மா அதிபதி MK இளங்கக்கோன். தேர்தல் தினமன்று தேர்தல் சட்ட விதிகளை மீறுபவர்கள் மற்றும் அசம்பாவிதங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக பக்க சார்பின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றார் மேலதிக தேர்தல் ஆணையாளர் எம் முகமது.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இதேவேளை தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு நாள் இருக்கும் சூழலில் வடக்கே சில வன் செயல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் தேர்தல் பரப்புரைகள் மிக அமைதியாகவும் அசம்பாவிதங்களின்றியும் நடைபெற்று முடிந்த பின்னணியில் நேற்று நள்ளிரவு இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாணம் அலுவலகத்தின் மீதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்களில் ஒருவராகிய ஸ்ரீகாந்த் அவர்களின் அலுவலகத்தின் மீதும் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழரசுக் கட்சியின் யாழ் அலுவலகம் அந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜாவின் வீட்டுடன் அமைந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று வேட்பாளர் ஸ்ரீகாந்தாவின் தேர்தல் அலுவலகமும் அவருடைய வீட்டிலேயே அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் நடைபெற்ற போது மாவை சேனாதராஜா அவர்கள் தன்னுடைய வீட்டு அறையில் பத்திரிகை வாசித்துக் கொண்டிருந்ததாகவும் காவலுக்கு இருந்த காவல்துறையினர் ஓடி சென்று பார்த்தபோது இரண்டு பேர் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் விரைவாக தப்பியோடியதை கண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
எங்களுடைய கேட் அந்த படலையுடைய தகரம் துளைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வெடிகுண்டு வீச்சினாலே. தேர்தல் நாளை வாக்குப்பதிவு நடப்பதற்கு இருக்கின்ற நேரத்தில் எங்கள் மீது இப்படியான ஒரு தாக்குதல், அது வெறுமனே ஒரு எச்சரிக்கையா அல்லது மக்களை அச்சுறுத்துவதற்காக செய்யப்பட்டதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம். இப்படியான தீய சக்திகள் ஒரு ஜனநாயக ரீதியாக மிகவும் நல்ல முறையில் சிறந்த முறையில் இடம்பெற்று வந்த தேர்தலில் இப்படி குண்டு வீச்சுக்களை நடத்தியிருப்பது எச்சரிக்கப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டியது
என்றார் மாவை சேனாதராஜா அவர்கள். வேட்பாளர் ஸ்ரீகாந்தாவின் வீட்டு எதிரில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலை நேரில் கண்ட அவருடைய வாகன சாரதியான ஜனா அதை பற்றி பத்திரிகையாளரிடம் தகவல் தெரிவித்த போது,
நேற்று நள்ளிரவு 11-11 மணி அளவில் காரநகர் பிரதேசத்தை நோக்கி சென்றுவிட்டு பாணம் காரியாலயத்துக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டிருந்த வேளையிலே நமது வாகனத்தையும் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஆட்டோ மீதும் இனம் தெரியாதவர்களால் இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதையொட்டி நாங்கள் போலீசாரில் முறைப்பாடு செய்திருக்கிறோம். உடனடியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இடத்தை எல்லாம் பார்வையிட்டு எவிடன்ஸ்கள் எல்லாம் கொண்டு போயிருக்கிறேன்
என கூறினார். இந்த சம்பவங்கள் குறித்து கருத்து வெளியிட்ட காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்கள், பட்டாசை போன்ற அதிக சத்தத்தை ஏற்படுத்த வல்ல ஒரு பொருளே இந்த தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையில் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தேர்தல் மாவட்டங்களில் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள 782,500 மேற்பட்ட வாக்காளர்கள் நாளை வாக்களிப்பதற்கென அமைக்கப்பட்டுள்ள 870 வாக்களிப்பு நிலையங்களுக்கு உரிய வாக்குப்பெட்டிகளை அதிகாரிகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் இன்று காலை எடுத்துச் சென்றிருக்கின்றார்கள். இதேவேளை வாக்காளர்களுக்கான வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் அலுவலகங்களினால் வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருந்தன. எனினும் அவைகள் முழுமையாக விநியோகிக்கப்படாத காரணத்தினால் வாக்காளர்கள் பலர் தமக்குரிய அஞ்சல் அலுவலகங்களில் சென்று தமது வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொண்டனர். வாக்காளர்களின் வசதி கருதி நாளை வாக்களிப்பு தினத்தன்றும் வாக்காளர் அட்டைகள் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையில் விநியோகிப்பதற்கென அஞ்சல் அலுவலகங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடும்பொழுது இந்த முறை தேர்தல் பிரச்சாரங்கள் ஆணையாளரின் மிகுந்த கட்டுப்பாடுகளுக்கு நடுவே நடந்துள்ளதாக அவதானிகள் கூறுகின்றார்கள். நாட்டில் 19வது அரசியலமைப்பு திட்டம் தேர்தல் ஆணையாளர் சுயாதீனமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக இலங்கையின் சண்டே லீடர் பத்திரிகை குழுமத்தின் இருதின சிங்கள இதழின் தலைமை ஆசிரியர் ரவி ரத்னவேல் ஜெயபிரகாஷ் நல்லுசாமியிடம் தெரிவித்தார்.
இலங்கை குறிப்பாக 3-4 தசாப்தங்களாக தேர்தல் விதிமுறைகளை மீறிய அடாவடித்தனங்களை கையாளும் பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் அனுபவங்களை நாங்கள் கண்டெடுக்கின்றோம். ஆனால் இம்முறை கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 100%க்கு 100% இல்லாவிட்டாலும் 75% அல்லது 80% எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களது பிரச்சார நடவடிக்கைகளை தேர்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைய முன்னெடுக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நேரத்தில் பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டும், குறிப்பிட்ட எல்லைகளுக்குத்தான் அந்த பிரச்சாரம் நடைபெற வேண்டும். சுருங்க சொன்னால் வீடு வீடாக கேன்வசிங் என்று சொல்வோமே, அதுக்கு கூட 8 மணி அளவில் நீங்கள் அவைகளை முடித்துக் கொள்வதுதான் நல்லது போன்ற வகையில் தேர்தல் ஆணையாளர் ஒருபுறத்தில் வேண்டுகோள் விடுத்தார், மறுபுறத்தில் சட்டங்களையும் அதே முறையில் செயற்படுத்தினார்.
கடந்த காலங்களில் முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் ஊடகங்கள் பிரச்சாரங்களுக்காக. இந்த முறை ஊடகங்களை பிரச்சாரங்களுக்காகவும் விளம்பரங்களுக்காகவும் பயன்படுத்திய விதம் எப்படி இருந்தது?
ஊடகங்களில் கடந்த காலங்களில் பணம் செலுத்தி கூட எதிர்தரப்பினருக்கு தமது பிரச்சாரங்களை முழுமையாக முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக எதிர்கட்சி எதிர்தரப்பினர்களுக்கு அந்த பிரச்சார நேரங்களை உரிய நேரங்களை ஒதுக்க கூடாது என்ற ஒரு நிலைமை இருந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஊடகங்களை விட்டு ஒரு விட்டு போயிட்டாலும் கூட அவர்களுக்கு பிரச்சாரங்களை நடத்துவதற்கான ஒரு மைதானத்தை தேடிக்கொள்வது கூட மிகவும் கடினமாக இருந்தது. அந்த பின்னணியிலிருந்து பார்க்கின்ற பொழுது இம்முறை மிக சுதந்திரமாக பணம் செலுத்தினால் எவருக்கும் இடம் கொடுக்கப்படும் என்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. அதே நேரத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தலை பார்க்கின்ற பொழுது இலங்கை வரலாற்றிலே அதாவது எதிர்கரசினருக்கு மிக கடுமையான சேர்பூசி குறிப்பாக அரசு ஊடகங்களில் ஏற்பட்டதை காணக்கூடிய இருந்தது. ஆனால் இம்முறை அந்த நிலைமை முற்றாக மாறி எதிர்கரசினருக்கும் அரசு ஊடகங்களிலும் தனியார் ஊடகங்களிலும் தமது பிரச்சாரங்களை நியாயமான முறையில் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அதே நேரத்தில் இணையதளங்களை எடுத்துக்கொண்டார், தமிழ் இணையதளங்களை எடுத்துக்கொண்டால் அதில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு கூடுதலான இடங்களை ஒதுக்கியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை பணம் செலுத்தி முன்வைக்கப்படுகின்ற விளம்பரங்களாக இருந்தாலும் கூட அந்த வேறுபாடை காணக்கூடியதாக இருந்தது.
பொதுவாக ஊடகங்களில் பெருமளவு பணம் செலுத்தி குறிப்பாக வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் இணையதள ஊடகங்களிலும் பெருமளவு பிரச்சாரங்கள் அல்லது விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன, குறிப்பாக பெரிய பெரிய கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு. இப்படியான விளம்பரங்கள் எந்த அளவுக்கு இந்த இம்முறை மக்களுடைய தெரிவுகளில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறீர்கள்?
கடந்த காலங்களை போன்று கூடுதல் பணத்தை செலவழித்து பெருமளவிலான பிரச்சாரத்தை மேற்கொள்வதன் மூலம் மக்கள் மனதை வெல்ல முடியாது என்ற ஒரு நிலைமை சமீப காலத்தில் பட்டிருக்கின்றது என்பதை கூற வேண்டும். குறிப்பாக விருப்பு வாக்கை மையமாக கொண்ட தேர்தல் முறை உண்மையிலேயே பணத்தை தள்ளி வீசி தனது தேர்தல் பிரச்சாரங்களை செய்கின்றவர்களுக்கு தான் சாதகமாக அமையும் என்பதை மறுப்பதற்கு இல்லை. இருந்தாலும் கூட போட்டி செய்திகள் அதே நேரத்தில் சமூகத்துக்கு ஒரு சிறந்த பணியை ஆக்கக்கூடியவர்கள் அவ்வாறானவர்களுக்கு தேர்தலில் ஒரு நியாயமான வெற்றி அல்லது நியாயமான பங்காற்றக்கூடிய ஒரு நிலைமை இதுவரை கிடைத்திருக்கின்றது என்பதை தான் இந்த ஊடக பிரச்சார பணிகளை வைத்து பார்க்கின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக பத்திரிகைகள், இணையதளங்கள், அதே நேரத்தில் தொலைக்காட்சி, வானொலி போன்ற ஊடகங்கள் பழமை அரசியல்வாதிகளை உயர்த்தி பிடிப்பதற்கு பதிலாக அந்த மேல் குறிப்பிட்ட புத்திஜீவிகள், கருத்துக்களை முன்வைப்பவர்கள், இந்த சமூகத்துக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் போன்றவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை வழங்கி வருவதை காணக்கூடியதாக இருந்தது.
இருதின பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் ரவி ரத்னவேல். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றில் இன்று தேர் திருவிழா நடைபெறவிருந்த வேளையில் அங்கு இரு சமூகங்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு ஆலய தேருக்கு தீ வைக்கும் அளவுக்கு சென்றுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் தலித் மக்கள் சிலரின் குடிசைகளுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. அங்கு பதற்றமான ஒரு சூழல் நிலவுவதாக தகவல்கள் வரும் வேளையில் அங்கு என்ன நடந்தது என்று முன்னணி தொலைக்காட்சி ஒன்றின் உள்ளூர் செய்தியாளர் ராஜேஷ் அவர்களிடம் கேட்டேன்.
விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கராபுரம் மட்டத்திற்கு உட்பட்ட சேஷசமுத்திரம் என்ற கிராமத்துல வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் இணைந்து மாரியம்மன் கோவிலுக்காக தேர் எடுக்கிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க சார். இப்படி முடிவெடுக்கும் பட்சத்துல வந்து தலித் மக்களும் வன்னியர் மக்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, வன்னியர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோவில் தேரானது எங்கள் வீதி வழியா வரக்கூடாதுன்னும் தலித் மக்கள் கட்டாயமாக இந்த வீதி வழியா தான் நாங்க கொண்டு வருவோம்ட்டும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போது அந்த கிராமத்துல முதல் முறையா பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டு பல குடிசை வீடுகளும் அது மட்டும் இல்லாம கோவிலுக்காக செய்யப்பட்ட 60 அடி கோவில் தேர் கூட முற்றிலுமாக எரிக்கப்பட்டிருக்கு சார். கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்ட 60 அடி உயரம் கொண்ட தேரானது இந்த பெட்ரோல் குண்டு வீசினால முற்றிலுமாக எரிக்கப்பட்டிருக்கு சார்.
இந்த கோவில் தேர் எரிக்கப்பட்டது குடிசைகள் தீக்கிரையானதற்கு அப்பாற்பட்டு வேற ஏதாவது உயிரிழப்புகள், சொத்துக்களுக்கான இழப்புகள் ஏதாவது ஏற்பட்டதா இதுவரைக்கும் தகவல்கள் வந்திருக்கா?
இப்ப இந்த தாக்குதல் குறித்த வரைக்கும் உயிரிழப்புகள் கட்டாயமாக கிடையாது என்றதை போலீஸ் தரப்புல ஆணித்தரமா கூறுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சம்பவத்தால பல குடிசை வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களும் மற்றும் கிராம மக்களுடைய உடைமைகள் முற்றிலுமாக எரிக்கப்பட்டிருக்கு சார்.
நேற்று இரவு சேஷ சமுத்திரத்துல வெடித்த இந்த மோதல் வன்முறைகளை அடுத்து இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கு அந்த பகுதியில?
இப்ப நேற்று நடந்த தாக்குதல் சம்பவத்துக்கு வந்து போலீஸ் தரப்புலயும் மிகுந்த பொருட்செலவு, அதாவது போலீஸ் வாகனங்களுக்கான கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் தரப்புலயும் 6-7 பேருக்கு கல்லடிகள் பட்டுள்ளதுனால அந்த கிராமத்துல வந்து முற்றிலுமாக ஊரடங்கு உத்தரவு, அதாவது 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் இன்றும் கூட ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அந்த கிராமத்தின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது சார்.
கோவில் தேர் எரிக்கப்பட்டதை அடுத்து கோயில் உற்சவம் உற்சவம் தொடர்ந்து நடைபெற்றதா இல்ல அந்த உற்சவம் நின்று போய்விட்டதா?
இன்று நடக்கவிருந்த அந்த தேர் திருவிழாவானது நேற்று நடந்த தாக்குதலுக்கு உட்பட்டதால் அந்த தேர் முற்றிலுமாக எரிக்கப்பட்டு இன்று நடக்கவிருந்த தேர் திருவிழா இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சார். இந்த சம்பவத்திற்கு தீர்வு காணும் வரையில் திருவிழா நடக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
சேஷ சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? நேற்று இரவு நடைபெற்ற இந்த வன் செயல், கோவில் திருவிழா நின்று போனது, இதையெல்லாம் வந்து உள்ளூர் கிராம மக்கள் எப்படி பாக்குறாங்க?
கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வன்னியர் சங்கம் சார்பில் தேர் செஞ்சு தருவதாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அவங்களே தேர் செஞ்சும் தராங்க. இருந்தாலுமே இந்த பல்வேறு சாதி வேற்றுமை பார்க்கப்படுறதுனால கடந்த 3 வருஷமா தள்ளி போன தேர் திருவிழா இன்று நடக்கவிருந்தது. இருந்தாலும் கூட நேற்று வந்து சாதி வேற்றுமை ஏற்பட்டதுனால வந்து இந்த தேர் அழிக்கப்பட்டு முற்றிலுமாக அந்த திருவிழாவே நிறுத்தப்பட்டிருக்கு சார். இதனால வந்து கடந்த 3 வருஷமா நடக்காத திருவிழா இன்னைக்கும் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் மிகுந்த கவலையோட தான் சார் இருக்காங்க. இந்த சாதி வேற்றுமையில ஏற்பட்ட தாக்குதல் வந்து நடந்து 24 மணி நேரம் ஆகியும் எந்த சாதி கட்சி தலைவர்களும் இதற்கான அறிக்கையோ கண்டனமோ தெரிவிக்காததுனால அந்த கிராம மக்கள் மிகுந்த வேதனையிலேயே இருக்கிறாங்க சார்.
தமிழக அரசின் சார்பில் உயர் அதிகாரிகளோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனடியாக வந்து பார்வையிட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? தமிழக அரசின் சார்பில் ஏதாவது நிவாரண உதவிகள் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கா?
சரி, இப்போ சம்பவம் நடந்து 24 மணி நேரம் கழித்து இப்போ கள்ளக்குறிச்சி கோட்டாட்சி நிர்வாகம் சார்பில் வந்து கோட்டாட்சி நேரடியாக சம்பவம் எடுத்திருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பு ஆய்வு நடத்தி அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் கலெக்டர் நேரடியாக சம்பவம் எடுத்திருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கியிருக்காங்க.
நிவாரண உதவிகள்னா என்ன மாதிரி உதவிகள்? பொருளா அல்லது பண உதவியா?
மற்றும் பொருள் சார். மாவட்ட நிர்வாகம் சார்பில் கலெக்டரில் நேரடியாக சம்பவம் எடுத்திருக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக 5 கிலோ அரிசி மற்றும் நிவாரண தொகை ₹5000 பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்காங்க சார்.
புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் விழுப்புரம் பகுதி செய்தியாளர் ராஜேஷ். இந்தியாவின் முன்னணி இஸ்லாமிய மத பள்ளிகளில் ஒன்று என கருதப்படும் தாருல் உலும் தியோபந்த் விடுத்துள்ள ஃபத்வா எனப்படும் மத அறிவுறுத்தல் ஒன்று பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. முடித்திருத்தும் நிலையங்களை வைத்துள்ளவர்கள் தமது கடைகளுக்கு வரும் இஸ்லாமியர்கள் தாடியை மழிக்கச் சொன்னால் அதை செய்யலாமா, இஸ்லாமியர்கள் தாடியை மழிக்கலாமா என்பது குறித்து விளக்க வேண்டும் என அந்த இருவரும் அந்த மத பள்ளியின் அறிஞர்களிடம் கேட்டுள்ளார்கள். அதற்கு அவர்கள் இஸ்லாமியர்கள் தாடி வைத்திருக்க வேண்டும், அதை மழிக்கக்கூடாது என்று கூறியதை அடுத்து அந்த அறிவுறுத்தலை பலர் தமது சலூன்களில் ஒட்டி வைத்துள்ளார்கள். இதுகுறித்து தமிழகத்தின் மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ஜவாஹிருல்லா அவர்களிடம் பேசினேன்.
முதலில் இந்த பத்வா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பத்வா என்றால் மார்க்க தீர்ப்பு என்றுதான் பதிலே தவிர மார்க்க கட்டளை அல்ல. மார்க்க ரீதியாக ஒரு முஸ்லிம்களுடைய நடைமுறை குறித்து ஒருவருக்கு சந்தேகம் எழும்போது அந்த சந்தேகம் குறித்து அவர் ஒரு விளக்கம் கேட்டு தாருல் உலூம் தேவ்பந்தை போன்ற முஸ்லிம் சர்வகலாசாலைகளுக்கு கல்வி சாலைகளுக்கு கடிதம் எழுதும் போது அதற்கென்று ஒரு ஆய்வுத்துறை இருக்கின்றது. அந்த ஆய்வுத்துறையை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே இது குறித்து சொல்லப்பட்டிருக்க தகவல்களை திரட்டி அது குறித்து ஒரு பதில் கொடுப்பார்கள். அதே போன்றுதான் உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரான்பூரை சேர்ந்த 2 நாவிதர்கள் தாருல் உலூம் தேவ்பந்திற்கு நாங்கள் எங்களிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தாடியை சிறைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் செய்யலாமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதற்கு தாருல் உலூம் தேவ்பந்த் அளித்த பதில், ஏற்கனவே இஸ்லாமிய நடைமுறையில் தாடி வைப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, அதற்கு சுன்னா என்று சொல்வார்கள். அது கட்டாயம் அல்ல, தாடி வைப்பது வந்து ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே தான் தாடி வைக்க வேண்டுமே தவிர தாடியை சிறைக்கக்கூடாது, இதுதான் நபிகளாரினுடைய நடைமுறை என்று பழைய விளக்கத்தை தான் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த விளக்கத்தை பெற்ற பிறகு அந்த 2 நாவிதர்களும் நபிகள் நாயகம் தாடி வைத்தார்கள், எனவே தாடியை சிதைப்பதற்காக யாரும் வந்தால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதை ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டாம் என்று எண்ணத்தில் அவர்களுடைய கடைக்கு முன்னால் அந்த மார்க்க தீர்ப்பை ஒட்டி வைத்திருக்கின்றார்கள். தாடி வைப்பது இஸ்லாத்தில் ஒன்றை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், கட்டாய கடமை அல்ல, அது ஒரு வழிமுறை தான்.
இஸ்லாமிய வழிமுறைகள் அல்லது சட்டங்களினுடைய ஒரு விளக்கம் வழிகாட்டல்னு சொன்னா எல்லாருமே வந்து எந்த விஷயம் குறித்து வேண்டுமானாலும் ஒரு சந்தேகம் அல்லது ஒரு கேள்வியை எழுப்பலாம், அதற்கு அந்த படித்த மௌலவிமார்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றார்கள் என்றால் இது எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடியும் என்கின்ற ஒரு கேள்வி பொதுவாக எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லையா?
பல்வேறு சந்தேகங்கள் எழும்போது நாம் ஒரு சட்ட அறிஞரை அல்லது வந்து ஒரு நீதிமன்றத்திடம் சென்று இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்றோம், அந்த விளக்கத்தை அளிக்கின்றார்கள். அதுபோன்றுதான் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் நெறி. அந்த மார்க்கம் ரீதியாக ஒருவருக்கு சந்தேகம் வரும்போது அறிந்தவர்களிடம் அந்த கேள்வியை கேட்டு விளக்கம் பெறுவது ஒன்றும் தவறு அல்ல. அந்த அடிப்படையிலே தான் இது நடந்திருக்கின்றது.
இப்ப அதே தாருல் உலும் தியோபந்த் வந்து சில நாட்களுக்கு முன்னராக மற்றொரு மத தீர்ப்பு ஃபத்வாவை கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு இஸ்லாமிய சகோதரர் கேட்கிறார், என்னிடம் நிறைய புகைப்படங்கள் இருக்கின்றன, என்ன செய்வது, என்னுடைய நண்பர்களிடமும் இருக்குன்னு கேட்கிறார். அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மத குருமார் வழங்கியிருக்கின்ற மத தீர்ப்புல நீங்கள் உடனடியாக அதை எரித்து விட வேண்டும், உங்கள் நண்பர்களிடம் இருப்பதையும் வாங்கி நீங்கள் எரித்து விட வேண்டும் சொல்லியிருக்காரு. இப்ப புகைப்படங்கள் என்பது ஒரு ஆவணத்திற்கானது, தாய் தந்தருடைய புகைப்படங்கள்ல இருந்து
எனக்கு தெரிந்தவரை ஒட்டுமொத்தமாக புகைப்படங்கள் கூடாது என்று நிச்சயமாக அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உருவ வழிபாடு கிடையாது. தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது ஈவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உருவப்படத்தை வைத்தோ அல்லது அவர்களுக்கான உருவ சிலையை வைத்துக் கொண்டோ வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஈடுபடுவது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையிலே தான் ஒருவருடைய வீட்டில் இது போன்று யாருடைய படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை வந்து மாட்டி வைத்து அந்த படத்திற்கு ஒரு கண்ணியத்தை கொடுப்பது வந்து இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அந்த அடிப்படையிலே தான் அந்த பதிலை சொல்லியிருப்பார். இன்னொன்றையும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சில அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஒரு விஷயத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும், வேறு சில அறிஞர்கள் அதிலிருந்து மாறுபடலாம். இது போன்ற கருத்து முரண்பாடுகளும் இதில் இருக்கின்றது என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்ப ஃபத்வா என்பது கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மத தீர்ப்பா?
அப்படி சொல்ல முடியாது. இதை வந்து கட்டாயமாக கடைபிடித்துதான் ஆக வேண்டும், கடைபிடிக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ரீதியெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து யாருமே அதை கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு விளக்கம் கேட்கின்றார், விளக்கத்திற்கு பதில் கொடுத்திருக்கின்றார்கள், அதோடு அந்த மார்க்க விளக்கத்தை வழங்கியவர்களுடைய வேலை முடிந்து விட்டது. கட்டாயப்படுத்தி யாரும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்ல முடியாது. யதார்த்தமான உண்மையும் இந்தியாவில் அப்படி கிடையாது.
தமிழகத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் இஸ்லாமிய அறிஞரும் பேராசிரியருமான டாக்டர் ஜவாஹிருல்லா, இந்தோனேஷியாவிலிருந்து இன்று மதியம் புறப்பட்டு காணாமல் போன விமானத்தின் சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சற்று முன்னர் வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் பிபிசியின் விவரங்களை தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
கிழக்காசிய வான்பரப்பில் மாயமான மற்றொரு விமானத்தின் சிதிலங்கள் சற்று முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியா விமான சேவையான ட்ரைகானாவின் விமானம் அங்குள்ள ஒரு பிராந்தியத்தின் தலைநகரான ஜெயப்ராவிலின் சென்டனி விமான நிலையத்திலிருந்து பப்புவா மாகாணத்திலுள்ள ஆக்ஸிஃபிளைக்கு சென்று கொண்டிருந்தது. எனினும் இந்த விமானம் உள்ளூர் நேரப்படி 2:21 புறப்பட்டு 34 நிமிடங்களுக்கு பின்னர், அதாவது 2:55 மணிக்கு விமான கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. காணாமல் போய் இப்போது சிதிலங்களாக காணப்படுவதாக கூறப்படும் விமானத்தில் 54 பேர் பயணித்ததாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விமானத்தில் பயணித்தவர்களுக்கு என்ன ஆனது என்பது குறித்து இதுவரை எந்தவிதமான உறுதியான தகவல்களும் இல்லை என்று அந்த விமான நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்ணொருவர் கூறுகிறார்.
Aku kalau masalah itu aku keep dulu soalnya aku juga belum tahu info pastinya tapi yang aku tahu
விமானத்தில் பயணித்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் எனக்கு தெரியாது. விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிருடன் இருக்க வேண்டுமென நாம் விளைகின்றோம் என்று கூறினார். ஆனால் முன்னதாக இரவு வேளையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவே தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும், அந்த பணி தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், நாளை திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மீண்டும் தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் இந்தோனேஷியாவின் தேசிய தேடல் மற்றும் மீட்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது. காணாமல் போன விமானத்தை தேடிக் கண்டுபிடிக்க அனுப்பி வைக்கப்பட்ட 2வது விமானம் ஒன்று மோசமான காலநிலை காரணமாக திரும்பி வரவில்லை எனவும் முன்னர் அறிவிக்கப்பட்டது. விமானம் காணாமற் போன ஆக்ஸிஃபில் மலைப்பாங்கான பிரதேசம் எனவும், அங்கு காலநிலையை எதிர்வு கூறுவது மிகவும் கடினமான விடயம் என்பதால் பனி, இருள், கடும் காற்று என்பன திடீரென ஏற்படும் என ட்ரைகானா விமான நிறுவனத்தின் செயல்பாட்டு இயக்குநர் பெனி ஸ்மர்யாண்டோ கூறினார். இது காலநிலையால் ஏற்பட்ட பிரச்சினையாகவே இருக்கும் என தாம் உறுதியாக நம்புவதாக தெரிவித்த அவர், இந்த விமானத்தில் 50 பேர் பயணிக்க முடியும் எனவும் கூறினார். விமானம் காலநிலை காரணமாக விபத்திற்கு உள்ளாகியிருக்கலாம் என உறுதிப்படுத்தாத அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ட்ரைகானா விமான நிறுவனம் தமது சேவையை 1991 ஆரம்பித்தது முதல் அதன் விமானங்கள் வான்பரப்பில் 14 முறை மிகவும் கொந்தளிப்பான சூழலை எதிர்கொண்டுள்ளதாகவும், அதில் 10 விமானங்களை தொலைத்துள்ளதாகவும் விமான சேவைகள் பாதுகாப்பு நெட்வொர்க் தெரிவிக்கின்றது.
இந்தோனேஷிய விமானம் அத்தன் சிதிலங்கள் சற்று முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த பிபிசியின் செய்திகளை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நேயர்களே, இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் மின்னஞ்சல் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.